السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، கண்ணியமிக்க சகோதரர்களே, அன்புள்ள உலமாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழகான இந்த வீட்டிலே மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சூனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சில தினங்களில் அல்லாஹ் நாடினால் நாம் அடைய இருக்கின்ற புனித ரமபான் மாதத்தை முன்னிட்டு அந்த ரமபானில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமது கவனத்திற்கு எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி இன்றைய இந்த பொழுதை இந்த மஸ்ஜிதின் நிர்வாகத்தினர் கழிப்பதற்கு ஏற்பாடு செய்து தந்துள்ளனர். அன்புள்ள சகோதரர்களே, ஷஅபான் மாதம் ரமபானுக்கு ஆயத்தம் செய்கிற மாதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய குறிப்புகளிலும் அவர்களின் சஹாபிகளை பற்றிய குறிப்புகளிலும் அதற்கு பின் வந்த தாபிஈன் தபாஉத் தாபிஈனுடைய பற்றிய குறிப்புகளிலும் காண கிடைக்கின்றது. பொதுவாக வரலாற்றின் வீதியிலும் பெரும் மனிதர்கள் அல்லாஹுவின் அன்பை பெற்ற இறைநேச செல்வர்கள் உட்பட எவரவரெல்லாம் நாம் பெரியவர்கள் என்று மதிக்கின்றோமோ அவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் ஷாபான் மாதத்தை ரமபானை அடைந்து நிரப்பமான கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தம் செய்கிற ஒரு மாதமாக கழித்திருக்கிறார்கள். ஹவரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஒரு சஹாபி. ஹவரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துஆ அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பது. அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை எந்த அளவு நீட்டிக் கொடுத்திருந்தான் என்றால் பிள்ளைகள் கண்டார்கள், பேரப்பிள்ளைகளும் கண்டார்கள். அவர்களே கூறுகிறார்கள், உலக வாழ்வு எனக்கு போதும் என்கிற அளவுக்கு, உலக வாழ்வு எனக்கு போதும், இனி வேண்டாம் என்கிற அளவுக்கு நான் வாழ்ந்துவிட்டேன். மறுமையை நோக்கி பயணப்படுவது தனக்கு விருப்பம் என்ற வகையில் அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் நீண்ட காலம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சந்தித்ததாக சொல்லப்பட்டுள்ள ஏழு சஹாபிகளில் ஒருவர் ஹபரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபிகள் தாபிஈன் உடைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் ஷாபான் வந்தால் தானல் முஸ்லிமூன் முஸ்லிம்கள் சஹாபிகள் தாபிஈன் காலத்தில், ஏனென்றால் அனஸ் ரழியல்லாஹு ஒரு சஹாபி, அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்த நேரத்தில் நிறைய தாபிஈனை கண்டிருந்தார்கள். எனவே ஹிஜ்ரி முதலாம் நூற்றாண்டிலும் இரண்டாம் நூற்றாண்டிலும் இருக்கின்ற முஸ்லிம்கள் ஷாபான் வந்துவிட்டால் அகப்பு அலல் மசாஹித் முஸ்ஹபுகள் குர்ஆன் பிரதிகளை நோக்கி வந்து விடுவார்கள். குர்ஆன் பிரதிகளை நோக்கி வந்து விடுவார்கள். இரண்டாவது சொல்கிறார்கள், ஜகாத்தை வெளிப்படுத்துவார்கள். எவரவருக்கெல்லாம் ஷாபான் மாதத்தில் ஜகாத் கொடுக்க வேண்டி வருமோ அதனை தாமதிக்காமல் கொடுத்து விடுவார்கள். அதிகாரிகள் சிறைவாசிகளை அழைப்பார்கள். சிறையில் பல குற்றங்களின் நிமித்தம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை அதிகாரிகள் அழைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து நாம் புரிவது என்னவென்றால், வரக்கூடிய மாதம் குர்ஆனுக்கு அதிகம் நேரம் ஒதுக்க வேண்டிய மாதம் என்பதனால் அதற்கு இப்பொழுதிலிருந்தே ஒரு தயார். முஸ்ஹஃபுகள் குர்ஆன் பிரதிகளை நோக்கி முஸ்லிம்கள் படையெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். குர்ஆனும் கையுமாக இந்த மாதத்தில் ஆகிவிடுவார்கள். இரண்டாவது, ஜகாத் அது உரிய காலம் வரும்போது கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஷாபான் வந்துவிட்டால் ரமபான் மாதத்தில் எவரவரெல்லாம் நோன்பு வைப்பதற்கு கஷ்டம் இருக்குமோ அவர்களெல்லாம் சிறப்பாக கஷ்டம் அனுபவிக்காமல் நோன்பை அனுஷ்டிப்பதற்கு ஏதுவாக ஜகாத்தை கொஞ்சமும் தாமதிக்காமல் கொடுப்பதற்கு முனைவார்கள். மூன்றாவதாக, சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வீடு சென்று சிறையில் படுகிற பாட்டை விட அழகாக வடிவாக தமக்கு வசதியாக நோன்பை நோற்றுக் கொள்ளுவதற்கு வசதி செய்து கொடுக்கும் பொருட்டு சிறை கைதிகளை அதிகாரிகள் அழைத்து அவர்களை விசாரித்து கொடுக்க வேண்டிய எச்சரிக்கைகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ற வகையிலே தாபிஊன் அடுத்ததாக முஸ்லிம்கள் என்று சொல்லும் போது சஹாபிகள் உட்பட ஹிஜ்ரி முதலாம் இரண்டாம் நூற்றாண்டில் இருந்தவர்கள் பற்றி அவர்கள் ஷாபானில் எப்படி பிரயத்தனம் செய்வார்கள் ரமபானுக்கு தயார்படுத்தும் பொருட்டு என்று சொல்லி வைத்தார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளை இதற்கு பயிற்றுவித்தார்கள். ஷாபான் மாத தலைப்பிறையை வேறு மாதங்களின் தலைப்பிறையை அவதானிக்காத அளவு அவதானிப்பார்கள். காரணம் என்னவென்றால், அந்த மாதத்து தலைப்பிறையை சரியாக செய்து கொள்வதில்தான் அடுத்து வரக்கூடிய ரமபானின் தலைப்பிறையை சரியாக நிர்ணயம் செய்து கொள்வது தனக்கு இருக்கிறது. மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபிகளை ஷாபானின் இறுதி பகுதியில் அழைத்து ஒரு ரமபானுக்கான தயாரிப்பு பற்றிய உபதேசத்தையும் செய்திருக்கிறார்கள். எப்படி செய்தார்கள்? மனிதர்களே என்று அழைத்தார்கள். யா ஐயுஹன்னாஸ் கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அஸீம், உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்துவிட்டது. ஷஹ்ருன் முபாரக், அது ஒரு பரக்கத் செய்யப்பட்ட மாதம். ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு இருக்கக்கூடிய மாதம். ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, அதன் பகல் வேளையில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கட்டாயமாக்கியுள்ளான். وقيام ليله تطوعا, அதன் இரவில் வணங்குவதை அல்லாஹு தஆலா சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று ஒரு நீண்ட உபதேசத்தை செய்தார்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தன் தோழர்களை பார்த்து ரமபான் வருகிறது என்ற நற்செய்தியை சொன்னார்கள். ரமபான் வருகிறது என்ற நற்செய்தியை சொன்னார்கள். கத் ஜாஅக்கும் ரமபானு ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் ரமபான் உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லும் போது அதனை சொல்லுவதை ஒரு நற்செய்தியாக சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இதனை வைத்துத்தான் சில இமாம்கள் பெருநாட்டில் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அப்ஹா இந்த இரண்டு நாட்களிலும் ஒருவர் மற்றவரை வாழ்த்துவது போல ரமபானை முன்னிட்டும் ஒருவர் மற்றவரை வாழ்த்தலாம் என்று ஒரு சிறிய அறிவுரையையும் தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் ஒஹுவ யுபஷிரு அஸ்ஹாபஹு, ரமபான் வந்துவிட்டது என்ற செய்தியை சும்மா சொல்லவில்லை, ஒரு நற்செய்தியாக தனது தோழர்களுக்கு சொல்கிறார்கள். எனவே ஒரு சந்தோஷமான மாதம் ரமபான், எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மாதம், ஷாபானிலிருந்து தயாராக வேண்டிய மாதம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அபரிமிதமான நன்மைகளை ஈட்டிக் கொள்ளக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். முஃமினுக்கு சந்தோஷத்துக்கு வழிகளை கொடுத்திருக்கிறான். ஒரு ஹதீஸில் நாம் படிக்கிறோம், வலிஸ்ஸாயிமி, நோன்பாளிக்கு ஃபர்ஹதானி யஃப்ரஹுஹுமா, அவன் படுகிற இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன. நோன்பாளிக்கு அவன் படுகிற இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன. நோன்பு துரத்தும் போது தனது நோன்பு துரத்தலை கொண்டு அவன் சந்தோஷப்படுவான். தனது ரப்பை சந்திக்கிற நேரத்திலே தனது நோன்பை கொண்டு சந்தோஷப்படுவான். ஒன்று இம்மையில் கிடைக்கிற சந்தோஷம், மற்றது மறுமையில் கிடைக்கிற சந்தோஷம். நோன்பு வைத்தவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இது. இரண்டும் அவனுக்கு மட்டுமே உரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை பாருங்கள். நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன என்று பொதுவாக மொழிபெயர்ப்பது உண்டு. அப்படி அல்ல. எப்ரஹுமா, அவன் படுகிற இரண்டு சந்தோஷங்கள். அந்த சந்தோஷத்தில் வேறு யாரும் கூட்டு கிடையாது. நோன்பு வைத்தவனுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம். நோன்பு வைத்திருக்கிற ஒருவன் நோன்பு திறக்கிற வேலை நெருங்கும் போது அவனுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தில் வேறு எவரும் கூட்டு கிடையாது. பரீட்சையில் ஒருவன் தெற்றி எழுதினான், அவனுக்கும் சந்தோஷம், அவன் பெற்றோருக்கும் சந்தோஷம், அவன் ஆசிரியர்களுக்கும் சந்தோஷம். ஒரு மனிதன் திருமணம் அடைகிறான், திருமணமாகிறான், அவனுக்கும் சந்தோஷம், அவன் பெற்றோருக்கும் சந்தோஷம், அவன் நண்பர்களுக்கும் சந்தோஷம், அவன் உற்றார் உறவினர்களுக்கும் சந்தோஷம். இது ஒரு மனிதனின் சந்தோஷத்தில் பலரும் கூட்டு சேருகிறார்கள். ஆனால் ஒரு வித்தியாசமான சந்தோஷம், நோன்பாளிக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த இரண்டு சந்தோஷங்களும் வேறு எவரும் அதில் அவனோடு கூட்டி சேர முடியாது. அதுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அவன் படுகிற தான் படுகிற இரண்டு சந்தோஷங்கள். நோன்பு திறக்கிற வேலை நெருங்கிவிட்டது, நோன்பு திறப்பதற்குரிய பெரிக்கம்பளம் முன்னே இருக்கிறது, தீர் முகதாவில் இருக்கிறது, வேறு உணவுகள் இருக்கின்றன, பானங்கள் இருக்கின்றன, அவனோடு நோன்பு திறக்காத ஒருவரும் அருகே இருக்கிறார், நோன்பு திறக்காத ஒருவரும் அருகே இருக்கிறார், இவர் நோன்பு பிடித்தவர் அதன் அருகே இருக்கிறார், நோன்பு திறக்கும் போது நோன்பு திறக்காதவரும் அவனோடு சேர்ந்து அதனை உண்ணுகிறார், குடிக்கிறார். 5 மணிக்கு அவர் வேணுமென்றால் அந்த சமோசாவை சாப்பிட்டு விட்டு வந்திருக்கலாம், ஒரு தேநீர் குடித்து விட்டு வந்திருக்கலாம். அவரும் சேர்ந்து இவனோடு நோன்பு திறக்கிற பானங்களை அருந்துகிறார், உணவுகளை அருந்துகிறார், பழங்களை உண்ணுகிறார். இவனுக்கு ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதே, நோன்பாளுக்கு ஏற்படுகிற சந்தோஷம் போன்றது அல்ல. அவனுக்கு சந்தோஷமே வரமாட்டாது சில வேலைகளில். ஆனால் நோன்பாளிக்கு அந்த அதை உண்ணுவதில் சந்தோஷம் இருக்கிறது. அதே உணவை தான் அவன் உண்ணுகிறான். காரணம், இவருக்கு மட்டும் அதில் சந்தோஷம். சுபுகுக்கு ஆரம்பித்த நிறுத்தல், உணவு நிறுத்தல், பானம் நிறுத்தல், ஆசைகளை நிறுத்தல், இப்பொழுது அதனை துறந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நோன்பு பிடித்தவனுக்கு மட்டும் கிடைக்கிற சந்தோஷம். நோன்பை திறப்பதனால் அவனுக்கு ஏற்படுகிற சந்தோஷம். மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்திலே உலகத்தில் நோன்பு வைத்ததற்காக அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிற அபரிமிதமான கூலிகளை கிடைக்க கிடைக்க பார்க்க பார்க்க அவனுக்கு கொள்ளை சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த சந்தோஷத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிற வேளையிலே அவனுடைய நோன்பை கொண்டு அவனுக்கு சந்தோஷம் வருகிறது என்கிறார்கள். ஆகவே ரமபான் வருகிறது என்றால் அதனை கொண்டு நாம் சந்தோஷப்படுவோம். இம்மையிலும் சந்தோஷம் இருக்கிறது, மறுமையிலும் சந்தோஷம் இருக்கிறது. எல்லா மாதங்களையும் விட அபரிமிதமான கூலிகள் அள்ளி கட்டிக் கொள்ளுகிற மாதம், எல்லா மாதங்களையும் விட ஒரு சிறந்த மாதம் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற போது ரமபானையும் வெள்ளிக்கிழமையும் பற்றி சொல்லுகிறார்கள், சையிது ஷுஹூரி ரமபான், மாதங்களில் தலையானது ரமபான், நாட்களில் தலையானது வெள்ளிக்கிழமை என்கிறார்கள். இப்பொழுது சற்று முன் மக்ரிபோடு கழிந்து போன தினம் இருக்கிறது, நாம் இருந்த தினம் அது வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையை சந்திக்கிறோம். 7 நாட்களுள் தலையானது அதுதான், அது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. 12 மாதங்களுள் தலையானது ஏனைய 11 மாதங்களுக்கும் தலைமைத்துவம் கொடுக்கிற மாதம் ரமபான் என்பதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்று தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலி அள்ளித்தருகிற மாதம் என்பதை சொல்லுகிற போது குறைந்து போகாத 2 பெருநாள் மாதங்கள் என்றார்கள். குறைந்து போகாத 2 பெருநாள் மாதங்கள், ரமபான் ஒதுல் ஹிஜ்ஜா, ஒன்று ரமபான் மற்றது ஹிஜ்ஜா, குறைந்து போகாது என்பதற்கு இமாம்கள் பல்வேறு விளக்கங்களை தருகிறார்கள். அதில் ஒன்றுதான் கூலிகள் குறைந்து போகாத மாதங்கள். கூலிகள் அவற்றில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஏனைய காலங்களில் மாதங்களில் செய்யப்படுகின்ற அந்த அமல்களுக்கு கிடைக்காத அளவு அள்ளி அள்ளி அல்லாஹுத்தாலா கூலி கொடுக்கிற மாதங்கள் ரெண்டு, ஒன்று ரமபான், மற்றது அடுத்த மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம் என்கிறார்கள். இதனை நபி அவர்கள் ஒரு பெருநாள் மாதம் என்று வர்ணிக்கிறார்கள் ரமபான். காரணம், ரமபான் நோன்பு 29 அல்லது 30 நாட்கள் வைத்துவிட்டு ஒரு மனிதன் சந்திப்பது, உடனடுத்து சந்திப்பது ஒரு பெருநாளுடைய மாதம், அதுதான் ஷவ்வால் மாதம். எனவே உடனடுத்து சந்திக்கக்கூடிய ஒரு பெருநாள் மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், ரமபானை சொல்கிறார்கள், அது ஷவ்வாலில் உண்மையான பெருநாள் அல்ல, ரமபானில் தான் ஒரு முஃமினுக்கு உண்மையான பெருநாள் இருக்கிறது. அதுதான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹ்ரா ஈதின், பெருநாள் மாதங்கள், குறைந்து போகாத பெருநாள் மாதங்கள் இருந்து ஒன்று ரமபான், மற்றது ஹிஜ்ஜா என்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இனியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சிறப்பான நமக்கு ஒரு மாதத்தை உலகத்திலே ஆக்கி தந்திருக்கிறார். சென்ற வருடம் போல் நமக்கு இந்த முறையும் ரமபான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 11 மாதங்கள் சென்ற ரமபான், ஹிஜ்ரி 1435 முடிந்து போன ரமபான், அந்த ரமபான் முடிந்து 11 மாதங்கள் அசுர வேகத்தில் உருண்டோடி இருக்கின்றன. நேற்று அல்லது நேற்றைய முன்தினம் போன்றிருக்கிறது, சென்ற வருட ரமபான் வந்தது, நாம் அதில் நோன்பு வைத்தது, இதர வணக்கங்கள் புரிந்தது, தொடர்ந்து பெருநாளை சந்தித்தது, இதற்குள் அவ்வளவு வேகத்தில் இன்னும் ஒரு ரமபானை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய புதன் இன்ஷா அல்லாஹ் திரை பார்ப்பதற்கு இருக்கிறோம், ரமபான் மாதத்துக்கான தலைப்பிரை பார்ப்பதற்கு இருக்கிறோம். இவ்வளவு வேகமாக அல்லாஹாலா இந்த நாட்களை இயக்கிக் கொண்டிருக்கிறான், ஓட்டிக்கொண்டிருக்கிறான். ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு வருடங்கள் வெறும் மாதங்கள் போன்று ஆகிவிட்டன. ஒரு வருடம் ஒரு மாதம் போவது போன்று இருக்கிறது, அவ்வளவு வேகமாக அல்லாஹாலா நகர்த்தி இருக்கிறான். சென்ற ரமபானில் நம்மோடு இருந்தவர்கள் சிலர் இன்று கிடையாது, நம்மோடு தோளோடு தோல் வைத்து தொழுதவர்கள் இன்று கிடையாது, நம்மோடு ஒன்றாக இருந்து பல வேலைகளில் பணிகளில் இயங்கியவர்கள் இன்று கிடையாது, நமது உறவினர்களில் பல பேர் சிலர் நமக்கு கிடையாது என்று, நமது வீட்டுக்குள் இருந்தவர்களில் சிலரை அல்லது ஒருவரை இழந்திருக்கிறோம், நமது மஹல்லாவில் இருந்தவர்களில் சிலரை இழந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படித்தான் ஒரு வருடத்துக்குள் அல்லாஹுத்தாலா இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். சென்ற ரமபானில் நாம் இருந்த வேலை நம்மோடு ஒன்றாக இருந்து எழுந்து குனிந்து பணிந்து சிறசு தாழ்த்தி சுஜூது செய்தவர்கள் இன்று பல பேர் அல்லது சில பேர் படுக்கைகளில் இருக்கிறார்கள். அவர்களால் எழும்ப முடியவில்லை, குனிய முடியவில்லை, சிறசு தாழ்த்த முடியவில்லை, இப்படி நோய்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான நிறைவான சுகத்தை கொடுப்பானாக. இவரவரெல்லாம் நம்மை விட்டு கபர்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவரவர்களின் கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இப்படி ஒரு ரமபானிலிருந்து 11 மாதங்கள் தாண்டி மற்றொரு ரமபானை நெருங்கி இருக்கிறோம். நமக்கும் வரக்கூடிய ரமபானை அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் கழிப்பதற்கு நம்முடைய ஆயுட்களை நீடித்து வைப்பானாக. அந்த ரமபானை சிறப்பாக கழிப்பதற்கும் நமக்கு அல்லாஹத்தாலா தௌஃபிக் தருவானாக. நமது உடம்பிலே, நமது சித்த சுவாதீனத்திலே அல்லாஹத்தாலா பலத்தை தருவானாக, உறுதியை தருவானாக. அன்புக்குரியவர்களே, ரமபான் இவ்வளவு சந்தோஷமான ஒரு மாதத்திற்கு வந்துவிட்டோம் என்றால் பல கடமைகள் நமக்கு இருக்கின்றன. ரமபானில் நாம் செய்கிற கடமைகள் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு கடமை, நாம் செய்கிற அமல்கள் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு அமல் மாத்திரம்தான் ரமபானுக்கென்று சொந்தமான ஒரு அமல். நோன்பு இருக்கிறதே, இது ரமபானுக்கு மட்டும் சொந்தமான ஒரு அமல் அல்ல. தொழுகை இருக்கிறதே, இது ரமபானுக்கு மட்டும் சொந்தமான ஒரு அமல் அல்ல. ஃபரோபான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் எல்லாமே ரமபான் காலத்திலும் நோன்பு இருக்கிறது, ரமபான் அல்லாத காலத்திலும் நோன்பு இருக்கிறது. சுன்னத்தான நோன்புகள் எத்தனையோ இருக்கின்றன இதர மாதங்களிலே. ஆனால் ரமபானில் வைக்கிற 29 அல்லது 30 நோன்புகள் கடமையான நோன்புகள். இந்த கடமையான நோன்பு எதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கவில்லை. முன்னிருந்த நபிமார்கள் அவர்களின் உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா கடமையாக்கி வைத்திருந்தான். தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் எல்லாம் நமக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையோடு கடமையாக்கியது அல்ல. இந்த நாற்பெரும் கடமைகளும் பருவான கடமைகளும் முன்னிருந்த சமூகங்களுக்கு அவர்களின் நபிமார்கள் ஊடாக அல்லாஹால கடமையாக்கி வைத்திருந்தது. நோன்பும் அது போலதான். அதுதான் சூரத்து பக்ராவில் அல்லாஹால செல்ல தெளிவாக சொல்லி வைத்தான், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னிருந்தவர் மீதும் நோன்பு இருந்தது, கடமையாக இருந்தது, தொழுகை இருந்தது, ஜகாத் இருந்தது, நோன்பு இருந்தது, ஹஜ்ஜும் இருந்தது, ஹஜ்ஜும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜீவிய காலத்தில் ஆரம்பித்த ஒரு அமல் ஹஜ் அமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் முறையில் வித்தியாசம், நோன்பு என்பது முறையில் வித்தியாசமாக இருந்தது, காலத்தில் வித்தியாசமாக இருந்தது, எண்ணிக்கை நாட்களின் எண்ணிக்கையில் வித்தியாசம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்தினருக்கு ரமபான் மாதத்தில் கடமையாக ஆக்கி வைத்தான் நோன்பு. ஆனால் நோன்பு என்பது ரமபான் அல்லாத காலத்திலும் வைக்கக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமபான் காலத்தில் ரமபான் அல்லாத காலங்களிலும் செய்கிற கடமைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவது ரமபான் காலத்தில் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமல். ஆனால் அதே நத்திரியை ரமபான் அல்லாத காலத்திலும் ஊக்குவிக்கப்பட்டது. ரமபான் காலத்தில் ஏன் ஊக்குவிக்கப்படுகிறது? அது குர்ஆன் இறங்கிய மாதம். அல்லாஹு தஆலா ரமபானில் ஒரு இரவில் லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் லௌஹ் மஹ்பூஸ் என்ற பாதுகாக்கப்பட்ட பலகையில் இருந்த குர்ஆனை பைத்துல் இஸ்ஸா என்ற அடிவானத்துக்கு மொத்தமாக இறக்கி வைத்தான். இன்னா அன்ஸல்நாஹு, குர்ஆனை நிச்சயமாக நாம் இறக்கி வைத்தோம், ஃபீ லைலத்தில் முபாரக்கத்தில் ஒரு பரக்கத் செய்யப்பட்ட இரவில் இறக்கி வைத்தோம் என்கிறான். அது எந்த இரவு? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், அது லைலத்துல் கதிரில் நாம் இறக்கி வைத்தோம் என்கிறான். ஷஹ்ரு ரமபான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த லைலத்துல் கத்ர் ரமபானில் இருக்கிறது, இது ரமபான் மாதம் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்கிறான். இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்கிற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரமபான் காலத்தில் ஒருவர் மற்றவருக்கு அந்த வருடம் வரைக்கும் இறங்கிய குர்ஆனின் தகர பகுதிகளையும் பரஸ்பரம் ஓதி காட்டிக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். எனவே குர்ஆனுக்கு ரமபானில் ஒரு முக்கியம் இருக்கிறது என்பதை இந்த நபி அவர்களும் ஜிப்ரீல் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருக்கும் இடையிலான இந்த குர்ஆனிய உறவு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமபான் மாதத்தில் தம்முடைய குர்ஆன் ஓதுதலை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனைய காலத்திலும் இருந்தது போல இல்லை, அதை விட கூடுதலாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். காரணம், அது குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆனை ஓதுவதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் எல்லாம் இன்று என்ன செய்கிறோம் என்றால், ரமபான் வந்துவிட்டால் வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்கிறோம். என்ன வகுப்புகள்? குர்ஆன் ஓதற் பயிற்சிகள், தஜ்வீத் வகுப்புகள், குர்ஆன் விளக்க வகுப்புகள், வேறு ஏதேதோ தர்பியா வகுப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறோமே. உண்மையில் சகோதரர்களே, ரமபான் என்பது படிக்கிற ஒரு காலம் அல்ல. ரமபான் என்பது பயிற்சி பெறுகிற ஒரு காலம், அமல்கள் செய்து பயிற்சி பெறுகிற ஒரு காலம். என்ன அமல் எப்படி செய்வது, அந்த அமலுக்கு என்ன கூலிகள் இருக்கின்றன என்பதை படிப்பதற்கு அல்லாஹ் 11 மாதங்களை தந்திருக்கிறான். ரமபான் என்பது அது குர்ஆன் ஓதுவதற்கும், இஃத்திகாஃப் இருப்பதற்கும், விக்ரு செய்வதற்கும், சதகா கொடுப்பதற்கும், ஏனைய கர்மங்கள் தௌபா செய்வதற்கும், நோன்பு வைப்பதற்கும் என்று அல்லாஹால ஒதுக்கி தந்த மாதமாக இருக்கிறது. பெரிய மனிதர்களை பற்றி படிக்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் மனிதர்களுக்கு ஹதீஸ் படித்துக் கொடுப்பது, ஃபிக்ஹ் படித்துக் கொடுப்பதில் ஈடுபட்டு இருப்பார்கள். ரமபான் வந்துவிட்டால் வகுப்புகளை நிறுத்தி விடுவார்கள். பதினோரு மாத காலம் படித்துக் கொடுத்துக் கொண்டிருந்த பெரிய மனிதர் ரமபான் வந்துவிட்டால் வகுப்புகளை அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். என்ன செய்வார்கள் என்றால் இபாதத்துக்கு வந்து விடுவார்கள். அதிலும் குறிப்பாக குர்ஆனை குர்ஆன் பிரதியை வைத்து பார்த்து ஓதுவதற்கு வந்து விடுவார்களாம். ஒன்று இருக்கிறது குர்ஆனை மனனமாக ஓதுவது, இன்னும் ஒன்று இருக்கிறது குர்ஆனை அதன் பிரதியை திறந்து பார்த்து ஓதுவது. அதுவும் ஒரு விசேஷமான அமல். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை பார்த்து ஓதுவார்களாம். ரமபான் காலத்திலே அவர்கள் படித்துக் கொடுப்பதை நிறுத்திக் கொள்வார்கள், தமது மாணவர்களை சந்திப்பதை நிறுத்திக் கொள்வார்கள், அறிஞர் பெருமக்களோடு அமர்ந்து உரையாடுவதையும் நிறுத்திக் கொள்வார்களாம். ஏனென்றால் இது படிப்பதற்குரிய மாதம் அல்ல, இது பயிற்சி பெறுவதற்குரிய மாதம், இது அமல்கள் செய்வதற்குரிய ஒரு மாதம். நாம் என்ன செய்கிறோம் என்றால் பதினோரு மாதமும் எல்லாம் செய்கிற வேலையெல்லாம் செய்வோம், உலகத்தின் வேலைகளை எல்லாம் பார்ப்போம் என்று அப்படி ஒரு நோய். என்ன, ரமபான் வந்துவிட்டால் விசேட பயிற்சி நெறிகள், ரமபான் வந்துவிட்டால் விசேட வகுப்புகள், ரமபான் வந்துவிட்டால் விசேட கருத்தரங்குகள், ரமபான் வந்துவிட்டால் விசேட பயிற்சி பட்டறைகள். சகோதரர்களே, பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒன்று இருக்கவில்லை. பதினோரு மாத காலத்தை நீங்கள் படிப்பதில் கழியுங்கள், ஒரு மாத காலம் படித்ததை செயற்படுத்துவதில் கழியுங்கள் என்கிறார்கள். இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை ஒரு பெருமறிஞர், ஹதீஸ் கலையில் முத்திரை பதித்த ஒரு பெரும் அறிஞர். அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ரமபான் வந்துவிட்டால் ஃஇன்னமா ஹுவ கிராஅத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம், அது குர்ஆன் ஓதுகிற மாதம், உணவு கொடுக்கிற மாதம் என்பார்களாம். ஏழை எளியவர்களுக்கு உண்ண உணவு கொடுக்கிற மாதம் என்பார்களாம், குர்ஆன் ஓதுகிற மாதம் என்பார்களாம். படிக்கிற ஒரு மாதம் அல்ல அது. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலை மற்றும் ஒரு பெரும் அறிஞர், அவர்களெல்லாம் கல்வி என்று முழுமூச்சாக ஈடுபட்டிருந்தவர்கள், கல்வி தேடல் நாடலில் ஈடுபட்டிருந்தவர்கள், மாணவர்களுக்கு தினசரி பல விடயங்களை போதிப்பதில் ஈடுபட்டிருந்தவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ரமபான் வந்துவிட்டால் தரக்க ஜமீ அல் இபாதா, எல்லா இபாதத்துகளையும் விட்டுவிட்டு அக்பர அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்கு வந்து விடுவார்களாம். எனவே சகோதரர்களே, ரமபான் மாதத்தில் நாம் பல அமல்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். ஒரே ஒரு அமல் மட்டும்தான் ரமபான் மாதத்திற்கென்று உரிய அமல், மற்ற எல்லா அமல்களும் எல்லா காலங்களிலும் நடைபெறுகிற ஒரு அமல். ரமபான் காலத்தில் முக்கியமாக அதிகம் சிரத்தை எடுத்து அதிகம் நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டிய அமல், அவற்றில் ஒன்றுதான் குர்ஆன் ஓதுதலாக இருக்கிறது. பள்ளிகளிலே நாம் இஃத்திகாப் இருப்பதை அதிகரித்துக் கொள்வோம். ரமபான் அல்லாத காலத்தில் கழித்த நேரத்தை விட ரமபான் காலத்தில் அதிக நேரம் பள்ளியில் எத்திக்காப் இருப்பது அது ஒரு முக்கியமான சுண்ணத்தாக இருக்கிறது. அதுவும் இறுதிப்பத்தில் முழுமையாக பள்ளிக்குள்ளே இருப்பது ஒரு முக்கியமான சுண்ணத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. தௌபா இஸ்திக்பார் இரண்டாவது பத்தை அல்லாஹாலா மன்னிப்பதற்கென்றே வைத்திருக்கிறான். அல்லாஹாலா மன்னிப்பதற்கென்றே வைத்திருக்கிறான். நான் ஆரம்பத்திலே சொன்ன சல்மானுல் பாரிசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அறிவிப்பாங்கிய ஷாபானின் இறுதி பகுதியில் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக சொல்லப்படுகிற அந்த உபதேசத்தில் ரமபானின் நடுப்பகுதி அது மக்ஸிரத், மன்னிப்பு பகுதி என்று சொன்னார்கள் அல்லவா. இது ரமபான் காலத்தில் நாம் மன்னிப்பை பெறுகிற ஒரு காலப்பகுதி. என்று படிக்கிறோமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பரில் ஏறுகிறார்கள். மூன்று படிகள் அவர்களது மிம்பருக்கு இருந்தது. ஒரு படியில் ஏறுகிற போது அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள், அடுத்த படியிலும் ஆமீன் சொல்கிறார்கள், மூன்றாவது படியிலும் ஆமீன் சொல்கிறார்கள். வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு, நபி அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர்கள் வளமைக்கு மாறாக நடந்த சம்பவம் குறித்து விசாரித்த போது மூன்று படிகளிலும் அவர்கள் ஆமீன் சொன்னதற்கு விளக்கம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரிந்ததே, அதில் ஒரு படியை ஏறும் போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ரமபானை அடைந்து எவன் தனக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் இறை அருளிலிருந்து தூரமாகி போகட்டும் என்று அவர்கள் சொல்ல நான் அதற்கு ஆமீன் என்றேன் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌபா இஸ்திக்பார் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு சிரமம் இருக்கிறது. இன்னல்லாஹு அஸ்ஸ வஜல் யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுது யதஹு பின் நஹார் லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்சு மின் மக்ரிபிஹா என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவில் குற்றம் செய்தவன் பகலில் தௌபா செய்வதற்காக, பகலில் குற்றம் செய்தவன் இரவில் தௌபா செய்வதற்காக அல்லாஹு தஆலா தனது கையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இது ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதுவரையும் நடைபெறுகிறது தெரியுமா? கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கு வரைக்கும் நடக்கும். மேற்கு உதித்து விட்டால் அது மறுமை ஆரம்பமாகிவிட்டது. தௌபாவின் வாயில் பொதுவாக அடைக்கப்பட்டுவிடும். அவ்வா தினசரி மன்னிக்கிறான். தௌபா செய்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரும். ரமபான் காலத்தில் நாம் இஸ்திக்ஃபார் தௌபா செய்வதை அதிகமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி இப்படி ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்படி சகோதரர்களே, நோன்பு உட்பட எதை பார்த்தாலும் அது ரமபான் காலத்தில் மட்டும் உடையது என்பதற்கில்லை, எல்லா காலங்களிலும் உள்ளது. ஒரே ஒரு இபாதத் மட்டும்தான் ரமபானுக்கு என்று உள்ளது. யாராவது சொல்லுவீங்களா? வேறு எந்த காலத்திலும் அந்த அமல் கிடையாது. ஒரே ஒரு அமல் மட்டும்தான் ரமபான் காலத்துக்கென்று சொந்தமானது. யாராவது சொல்லுங்க பாபு. தராவீஹ், தராவீஹ் கடமை மட்டும்தான், தராவீஹ் இபாதத் மட்டும்தான் ரமபான் காலத்துக்கு என்று மட்டும் உள்ளது. ஏனைய எல்லா அமல்களும் நோன்பு உட்பட ரமபான் அல்லாத காலத்திலும் செய்யக்கூடியவை. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமபான ஈமானன் வஹ்திஸாபன் ஊஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பின். எவர் ரமபானின் இரவில் வணங்குகிறாரோ அந்த இரவு வணக்கம் சுன்னத் என்று நம்பியவராக அதற்கு வாக்களித்திருக்கிற கூலி அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான் என்று எதிர்பார்த்தவராக இவர் வணங்குவாரோ அவருக்கு பண்டைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தராவீஹை குறிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலங்களிலும் தொழுததாக சொல்லப்படுகிற வித்ர் தொழுகை ரமபானிலும் உள்ளது. எல்லா காலங்களிலும் தொழுதாக சொல்லப்படுகிற தஹஜ்ஜுத் ரமபானிலும் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ரமபான் காலத்தில் இரவில் மஸ்ஜிதில் நடைபெறுகிற தொழுகை தராவீஹ் தொழுகை இருக்கிறதே, அது ஒரு முக்கியமான இபாதத். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் கலந்து கொள்வோம். 20 ரக்காத்துகள் தொழுகிறோம் அல்லவா, அந்த 20 ரக்காத்துகளையும் இமாம்கள் அதற்கு முன் சஹாபிகள் மிகவும் பேணுதலாக தொழுது வந்தார்கள், மிகப்பேணுதலாக தொழுது வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ரமபானின் போது 23வது இரவிலே தொழுவித்தார்கள் அங்கிருந்தவர்களுக்கு. அது தராவீஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவின் மூன்றில் ஒரு பகுதி முடியும் வரைக்கும் தொழுவித்தார்கள். இரவில் மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் தொழுவித்தார்கள். பிறகு 24வது இரவு தொழுவிக்கவில்லை, 25வது இரவு வந்து தொழுவித்தார்கள். இரவின் அரைவாசி நடுநிசி தாண்டி அரைவாசி பகுதி வரைக்கும் தொழுவித்தார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு சஹாபிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவை தொடர்ந்து இங்கிருக்கக்கூடிய பகுதியிலும் எங்களுக்கு இதனை தொழுவியுங்கிறேன். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமு லைலா. எவர் தராவீஹ் தொழுகையில் இமாம் முடித்து தொழுகையை முடித்து அவர் திரும்பும் வரைக்கும் இமாமோடு தொடர்ந்து தொழுதாரோ அவருக்கு இரவு பூராக தொழுதது எழுதப்படும் என்றார்கள். நாங்கள் பார்க்கிறோமே, தராவீஹ்க்கு வருவார்கள், சில ரக்காத்துகள் தொழுதுவிட்டு எழுந்து போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுனன் அபீ தாவூதுடைய பதிவு சகோதரர்களே, நபி அவர்களிடத்தில் என்ன கேள்வி? இன்று இரவு அரைவாசியோடு நிறுத்திவிட்டீர்களே, இரவு பூராக எங்களுக்கு தொழுவியுங்கள் இந்த தராவீஹ் தொழுகையை. நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், எவர் இமாம் தராவீஹ் தொழுகையை முடித்து திரும்பும் வரைக்கும் இமாமோடு பின்தொடர்ந்து தொழுவாரோ, இதை எழுப்பி போகாமல் தொழுவாரோ, அவருக்கு இரவில் கொஞ்ச நேரம் இமாம் தொழுவித்தாலும் போதும், இரவு பூராக தராவீஹ் தொழுததாக அவருக்கு எழுதப்படும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு 27வது நாள் இரவு வந்தது. தனது மனைவியரையும் ஒன்று சேர்த்தார்கள், தனது குடும்பத்தவரையும் ஒன்று சேர்த்தார்கள், மனிதர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தார்கள். இப்பொழுது அந்த இரவு தொழுவித்தார்கள். சஹாபிகள் தொழுகிறார்கள், சஹர் உணவு எங்களுக்கு தப்பி போயிடுமோ என்று பயப்படும் அளவுக்கு நீண்ட நேரம் தொழுதார்கள். இந்த அந்தாண்டு இருக்கிறது, சுபுகு ஆக போகிறது, வீட்டுகளுக்கு போக வேண்டும், சஹர் செய்ய வேண்டும். அவ்வளவு நேரம் இறுதிப்பகுதிக்கும் இரவின் இறுதிப்பகுதிக்கும் நபி அவர்கள் நீடித்து வைத்து விட்டார்கள். தொழுகை அப்படி நீண்டது, தகர் செய்வது நமக்கு தப்பி போயிருமோ என்று நாம் பயப்படுகிற அளவுக்கு நீண்ட நேரம் இருபத்தி ஏழு நடைபெற்றது. இதனை வைத்துத்தான் திரு இமாம் குர் சொல்வது, எல்லா நாட்களிலும் விட ரமபானில் 27 ஒரு விசேடம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 தொழுகார்கள், 25 தொழுகார்கள், 27 தொழுகிற போது சும்மா செய்யவில்லை. தன் மனைவியரை அழைத்திருக்கிறார்கள், தன் குடும்பத்தவரை அழைத்திருக்கிறார்கள், பொதுவில் எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டார்களாம், கூப்பிட்டு எல்லோரையும் தெரிவித்தார்கள். இது சுனன் அபீ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது. சகோதரர்களே, அன்புள்ளவர்களே, அன்புக்குரியவர்களே, இப்படி ரமபான் அல்லாத காலத்தில் நாம் செய்ய கிடைக்காத ஒரே ஒரு அமல், அது ரமபானில் மட்டும் செய்ய கிடைக்கிற ஒரே ஒரு அமல் தராவீஹ் தொழுகையாக இருக்கிறது. நாம் இயன்ற அளவு முழு குர்ஆனையும் ஓத வைத்து ஒரு இமாமின் பின்னால் நின்று சொல்வோம், இல்லை என்றால் எவ்வளவு முடியுமாக இருக்கிறதோ நின்று சொல்வதற்கு நமது உடல் சக்திக்கேற்ப, உடல் பலத்துக்கேற்ப, ஆரோக்கியத்துக்கேற்ப தொழுது கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தராவீஹை ஜமாஅத்தாக மனிதர்களுக்கு நபி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ஏற்படுத்திய நேரத்திலே சில இமாம்களை பிரித்து பிரித்து சொன்னார்கள். ஒரு இமாம் ரொம்ப வேகமாக தெரிவிக்கிற ஓதுகிற இமாமுக்கு சொன்னார்கள், நீங்கள் 30 ஆயத்துகள் ஓத வேண்டும். இன்னும் ஒரு இமாம், அவர் ரொம்ப மெதுவாக ஓதுவார், 20 ஆயத்துகள் ஓதுங்கள். இன்னும் ஒரு இமாம், அவர் 25 ஆயத்துகள் ஓதட்டும் என்றார்கள். சற்று வேகமாக ஓதுவார், அதே நேரத்திலே மிக வேகமாக ஓதவும் மாட்டார், நடுத்தரமாக இருக்கும் அவருடைய வேகம். இப்படி மனிதர்கள் அவர்களுடைய வசதிக்கேற்ப, ஒரு மஸ்ஜிதிலே ஒரு ஜுசு ஓதித்தல் வைக்கப்படுகிறது, அவர் வசதியானவர்கள் அங்கே போகட்டும். இன்னொரு மஸ்ஜிதிலே 2 ஜுசுகள் ஓதித்தல் வைக்கப்படுகின்றது, அதுக்கு வசதியானவர்கள் போய் சேரட்டும். எல்லா வகையான அமைப்பிலும் வசதிகள் இருக்க வேண்டும் தராவீஹ் தொழுகை. ஏனென்றால் தராவீஹ் தொழுகை ரமபானில் மட்டும் செய்ய கிடைக்கிற தொழுகை. ஆகவே அன்பானவர்களே, இப்படி நாம் இவற்றை செய்து கொள்வோம். வித்திர தொழுகை எல்லா காலங்களிலும் தொழுது கொள்ளக்கூடிய தொழுகை. நாம் என்ன செய்கிறோம், வித்திரை ரமபானில் விசேடமாக ஜமாத்தாக தொழுகிறோம். இரவு நேரத்திலே நாம் எத்தனை காட்சிகள் தொழுகிறோம் வித்திரை, அதை வித்திரந்து நியத்து வைத்துச் சொல்வோம். கியாமுல்லைல் என்று ஒரு தொழுகை கிடையாது. கியாமுல்லைல் என்பது தஹஜ்ஜுதை தான் குறிக்கும். இங்கிருந்துதான் கயாமுல்லைல் என்ற வார்த்தைக்கு ஆரம்பம் வருகிறது. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான், நீங்கள் இரவிலேயே உங்களுடைய வணக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வருட காலத்துக்கு பிறகு அதன் பகுதியை அல்லாஹு தஆலா குறைத்தான், இறைசாக்கினான், கடமையாக இருந்ததை அல்லாஹு தஆலா சுன்னத்தாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தஹஜ்ஜுத் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். நபி அவர்களுடைய வித்திர் அது வேறு, நபி அவர்களுடைய தஹஜ்ஜுத் அது வேறு, நபி அவர்களுடைய தராவீஹ் வேறு. ரமபான் காலத்தில் நாம் செய்கிற தராவீஹை ஏனைய காலத்தில் செய்ய கிடைக்காத ஒரு பிறக்கரிய பாக்கியமாக கிடைத்து எண்ணி நாம் ரமபான் காலத்தில் அதீத கவனம் கொடுத்து நாம் இந்த வணக்கத்தில் ஈடுபடுவோம். சகோதரர்களே, சிலர் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, ரமபான் காலத்தில் நாம் இரவிலே நிறைய நேரம் வணங்குகிறோம், நிறைய நேரம் கழிக்கிறோம் இபாதத்திலே, ஆனால் சுபுகை விட்டு விடுகிறோம், சுபுகு ஜமாத்தை தவிர விடுகிறோம். இரவு பல மணித்தியாலங்கள் விழித்திருந்து அமல் செய்து விட்டு வீட்டுக்கு சென்று சஹர் செய்து விட்டு அப்படியே ஒரு சேத்தான் நமக்கு ஒரு மாத்திரை தருவான், அந்த களைப்பில் அயர்ந்து தூங்கி விடுகிறோம், சுபுகு தவறி போகிறது. இவையெல்லாம் செய்வதை விட சுபுகு மிக முக்கியமானது. சகோதரர்களே, சுபுகு இரவு வணக்கத்தை விட முக்கியமானது, பருவுக்கு பிறகுதான் சுன்னத். ஆகவே இவற்றில் கவனம் செலுத்துகிற அதே வேளை அதை விட கூடிய கவனம் பருவான தொழுகையில் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் சுன்னத்தான தொழுகைகளை செய்து முடித்துவிட்டு பருவான தொழுகையில் அசுரத்தை காட்டிவிடக் கூடாது. பருவை எந்த சுன்னத்தும் ஈடு செய்ய மாட்டாது. 2 கொண்ட ஒரு பருவு தொழுகையை 20,000 ரக்காத்துகள் கொண்ட சுன்னத் தொழுகைகள் கொடுத்தாலும் ஈடு செய்து கொள்ள முடியாது. ஆகவே பருவு பருவுதான், சுன்னத் சுன்னத்து தான், அதில் கவனம் செலுத்துவோம். அன்புக்கினியவர்களே, ரமபான் காலத்திலே நாம் ஒரு கட்டுப்பாடான சமூகமாக இருந்து கொள்ள வேண்டும். ரமபான் காலத்திலே பல இபாதத்துகளுக்கு நாம் ஆரம்பத்தில் முனைவோம். ரமபான் வருகிற போது சந்தோஷம் வரும், ரமபான் வந்தவுடன் 2-3 நாட்களுக்கு மிகவும் துடிப்போடு இருப்போம். 5, 6, 7 நாட்கள் போகும் போது 5 2 சப்புகள் தராவீஹில் இல்லாமல் போயிருக்கும். 10, 11, 12 நாள் வரும்போது, 14, 15 நாளாகும் போது ஒரே ஒரு சப்புக்குத்தான் ஆள் இருப்பார்கள். பிறகு 26, 27 வரும்போது மஸ்ஜிது நிறைந்து வழியும். இதுவல்ல ரமபான், மஸ்ஜிது எந்த நாளும் நிறைந்து வழிவதுதான் ரமபானாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஆகவே அப்படியான ஒரு ரமபானாக நாம் ரமபானை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். சிறுவர்கள், நாம் அவர்களை வழிபடுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும், வழிபடுத்த வேண்டும். பெரியவர்கள் ரமபான் காலத்திலே சிறியவர்களை வழிகாட்ட வேண்டும், வழிபடுத்த வேண்டும். சிறியவர்களுக்கு கொடுக்கிற பயிற்சி இருக்கிறதே, ரமபான் காலத்தில் நல்ல பயிற்சிகள் நிறைய கொடுக்க வேண்டும். ரமபான் காலத்திலே சிறுவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு சந்தர்ப்பங்களை நாம் ஊட்ட வேண்டும். நாம் ஓதுவதை பார்த்தவர்கள் ஓத வேண்டும். நாம் குர்ஆன் பிரதிகளை கையில் சுமந்து அமர்ந்து ஓதுவதை பார்க்கும் போது நமது பிள்ளைகளும் அருகருகே வந்து அமர்ந்து அவர்களும் எனக்கு ஒரு பிரதி தாருங்கள் என்று கேட்டு குர்ஆனை வைத்து ஓதுபவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் சொல்லால் அல்ல, செயலால் முன்மாதிரியாக இருக்கிற போது நம் வழியே அவர்கள் தொடர்ந்து வருவார்கள். சகோதரர்களே, இனிய சகோதரர்களே, ஆகவே பிள்ளைகளை வழிபடுத்துவோம். ரமதான் காலத்தில் ஹிஸ்வா மஜ்லிஸ் அமல் இருக்கிறது. இதெல்லாம் பெரும்பாலான மஸ்ஜிதுகளில் அது விடுபட்டு போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் ரமதான் காலத்தில் கூடியிருந்து குறிப்பாக பெரியவர்களுக்கென்று உருவாக்கிவிட்ட ஒரு அமல். பெரியவர்கள் சிறப்பாக குர்ஆனை ஓதி கற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது போனவர்கள் ரமபானில் அவர்கள் கூடியிருந்து ஒருவர் மற்றவருக்கு ஓதி காட்டி ஒருவர் மற்றவருடைய தவறை பரஸ்பரம் திருத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கி கொடுத்ததுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அருமையான ஹதீஸ். இந்த ஹிஸ்பு மஜ்லிஸுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. மஜ்தமா அகவுன் ஃபீ பைத்தின் மின் பியூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யதாரசூனஹு பைனஹும். அல்லாஹ்வுடைய வீடொன்றிலே ஒரு தாரார் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? நான்கு வேலை செய்கிறான் அவர்களுக்கு. அவர்களுக்கு நான்கு வேலை செய்கிறான். இல்லா நசரத் அலைஹி முஸ்தகீனா, அல்லாஹ்வின் சகீனத் அமைதி அவர்களுக்கு இறங்குகிறது. வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வின் ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கிறது. வஹப்பத்துஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய உயர் மக்களான மலக்குகளிடம் அல்லாஹ் இந்த மனிதர்களை பற்றி பெருமை பாராட்டி பிரஸ்தாபிக்கிறான். சாதாரண ஒரு மஜ்லிஸ் அல்ல ஹிஸ்பு மஜ்லிஸ், இது இந்த ஹதீஸுக்கு ஏற்ப அமைந்திருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். ஆகவே இன்று மல பல மஸ்ஜிதுகளிலே விடுபட்டு போய்கொண்டிருக்கிறது, அல்லது ஓரிரு பெரியவர்கள் பத்து பதினோரு சிறுவர்களுக்கு ஆகி போய்விட்டது. எனவே இந்த மஜ்லிஸை நாம் உயிர்ப்பிப்போம், பெரியவர்களை கொண்டு உயிர்ப்பிப்போம். பெரியவர்களை கொண்டு அவர்களுக்கென்று நம்முடைய மூதாதையர்கள் ஆரம்பித்து வைத்த ஒரு அமல் தான் ரமபானில் இரவு நேரத்திலே இஷா தொழுகைக்கு தராவி தொழுகைக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய ஹிஸ்பு மஜ்லிஸாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். சிறுவர்களை காலை முதல் மாலை வரை இரவு நேரங்களிலே மிகவும் கட்டுப்பாடாக வைப்போம். பெண்களை கட்டுப்பாடாக வைப்போம். ரமபான் வந்துவிட்டால் அவர்கள் பள்ளிவாசல்களுக்கு தொழுகைக்கு வருவார்கள், குறிப்பாக இரவிலே வருவார்கள். மஸ்ஜிதுகளுக்கு பெண்கள் வருகிற போது அவர்களுக்கு வெளியில் செல்வதற்கு என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஒழுக்கங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன. மஸ்ஜிதுக்கு செல்கிறோம் என்பதனால் அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதல்ல. ஒரு பெண் சாதாரணமாக வீட்டை விட்டு வெளியே இறங்கி செல்கிறாள் என்றால் அவளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள், விதிகள், சட்டங்கள், ஒழுக்கங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் மஸ்ஜிதுக்கு அவள் வருகின்ற போதும் இருக்கின்றது. ஆகவே அவற்றை நாம் பெண்களுக்கு வலியுறுத்தி கடைபிடிக்க செய்வோம். அப்படி நமது பெண்கள் நடந்து கொள்ள தவறுகிறார்கள் என்றால் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை விட அவர்களுடைய வீடு அவர்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும், அவர்களின் வீடு அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏற்பாடாக இருக்கிறது. ஒழுங்கு தவறி மஸ்ஜிதுக்கு வருவதை விட ஒழுக்கமாக வீட்டுக்குள் அமர்ந்து கொள்வது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களின் வீட்டு மூளை அவர்களுக்கு சிறந்தது என்கிறார்கள். இது ஹதீஸ். அவர்களின் வீட்டு மூளை வக்அரு புயூதிஹின்ன கைருல் லஹுன், அவர்களின் இல்லங்களின் மூளை அவர்களுக்கு சிறந்தது என்கிறார்கள். ஒரு சஹிஹான ஹதீஸ். அன்பர்களே, பிரியமானவர்களே, ஒழுங்கு தவறி மஸ்ஜிதுக்கு வருகின்ற பெண்களை பெண்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரே ஒரு புத்திமதி, நாம் சொல்லவில்லை, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு புத்திமதி, நீங்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம், வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்கிறோம் இரவு வணக்கம் என்ற பெயரிலே பெண்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இரவு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு எந்த மஹரமும் இல்லாமல் அந்த பயங்கரமான இருளிலே வருகிறார்களா இல்லையா? இது நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு இபாதத்துக்கு போகிறார்கள் என்று குளிக்க போய் சேற்றை பூசிக்கொள்கிற ஒரு அமல், குளிக்க போய் சேற்றை பூசிக்கொள்கிற ஒரு வேலையாக இருக்கிறது. இது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டதல்ல. நள்ளிரவு நேரத்திலே ஒரு பெண் தனியே இறங்கிச் செல்வது எந்த வகையில் பாதுகாப்பானதாக இருக்கும்? ஆகவே பெண்கள் அப்படி செல்லுகிற போது ஆண்கள் மகரமானவர்கள் அல்லது கணவன் கூட்டி செல்ல வேண்டும், அது போன்று கூட்டி வர வேண்டும், இந்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இது பெண்கள் விடயம். பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே காலையிலே அவர்கள் தொழுதுவிட்டு சுபுகு தொழுதுவிட்டு அவர்களை வீடுகளுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். பல வகைகளிலே வீதிகளில் இருந்து எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்கிற வேலைகளை செய்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. பிள்ளைகள் கவனம் செலுத்துங்கள். இரவு நேரத்திலும் அப்படித்தான், பேணிய நேரங்களிலும் அப்படித்தான். அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடான ஒழுங்கை கொடுங்கள். ஒரு அவர்களுக்கு பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கும், பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகளிலே கற்கிற மாணவர்களுக்கு பாடசாலைகள் இருக்கப்பூடப்பட்டிருக்கும். அவர்கள் வீடுகளிலே இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு ரமபான் காலத்தில் ஒரு பிரத்யேகமான விசேடமான நேர சூக்கியை உண்டாக்கி காலையில் இதுதான், பகல் நேரத்தில் இதுதான், மாலை நேரத்தில் இதுதான், இரவு நேரத்தில் இதுதான் என்று அவர்களுக்கு ரமபானுக்கென்று ஒரு விசேட டைம் டேபிளை போட்டுக் கொடுத்து அவர்களை வழிகாட்டி வழிபடுத்துங்கள். இது நம்முடைய ஒவ்வொருடைய இல்லங்களிலும் நடைபெற வேண்டிய சேவையாக இருக்கிறது, பணியாக இருக்கிறது. இல்லை ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. பிள்ளைகளை நெருகிட்டு தரிகட்டு ரமபான் மாதத்திலே விட்டுவிடக்கூடாது. இது போன்றுதான் அருமை சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரமபான் காலத்திலே நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம். அமல் ரீதியாக இந்த அத்தனை அமல்களையும் செய்கிற போது நாம் அல்லாஹு தஆலாவின் கடமைகளை செய்கிறோம். ஒன்று பரபான கடமை, மற்றது சுன்னத்தான கடமை. இரண்டிலும் நம்பிக்கையோடு செய்வோம். அல்லாஹ் பருபு என கடமையை பருபந்து நாம் நம்பியவர்களாக, அல்லாஹ் பருபாக ஆக்கி தந்திருக்கிற கடமையை பருபந்து நம்பியவர்களாக, சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிற கடமையை சுன்னத்தென்று நம்பியவர்களாக செய்வோம். அதே சமயத்தில் இஹ்திசாபோடு செய்வோம். ஒன்று ஈமானோடு செய்ய வேண்டும், மற்றது இஹ்திசாபோடு செய்ய வேண்டும். நோன்பு வைக்கலாம், இனி எதுவும் செய்யலாம். அத்தனையும் ரமபான் காலத்திலும் தான், ரமபான் அல்லாத காலத்திலும் தான். ஏதோ கடமை என்பதற்காக வேண்டி செய்யாமல் கியாமுல் லைல் செய்கிறோம், தராவி சொல்கிறோம், நோன்பு வைக்கிறோம், இது கடமை என்று செய்யக்கூடாது. சகோதரர்களே, நம்பிக்கையோடு செய்ய வேண்டும், கடமை என்று நம்பி செய்ய வேண்டும். அது மட்டும் போதாது, அல்லாஹு தஆலா இதற்கு வாக்களித்த கூலிகளை தர வேண்டும் என்ற முழு ஆசையோடும் செய்ய வேண்டும். இதற்கு பெயர் இஹ்திசாப். எதற்கு எந்த அமலுக்கு ஈமான் மட்டும் இருக்கிறது இஹ்திசாப் இல்லையோ, பரிபூர்ணமான கூடிய அல்லாஹ் தருவதில்லை. இஹ்திசாப் இருக்கிறது, நம்பிக்கை இல்லையோ, ஈமான் இல்லையோ, அதற்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான கூடியை தருவதில்லை. ரமபானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, மன் ஸாம ரமபான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தக்கதம மின் தன்பி. ரமபானில் எவர் நோன்பு வைக்கிறாரோ அந்த நோன்பு பருபந்து நம்பியவராகவும், அதற்கு வாக்களிக்கப்பட்ட கூலி தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவராகவும் செய்கிறாரோ என்ற நிபந்தனை செய்தால் அவரின் பண்டைய பாவம் மன்னிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் இரவு வணக்கத்தை பற்றி, மன் காம ரமபான ஈமானன் வஹ்திசாபா, எவர் ரமபானில் இரவில் வணங்குகிறார் அது சுன்னத்தென்று நம்பியவராக, அதற்கு வாக்களித்த கூலி நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவராக ஆசை அவாவோடு செய்கிறாரோ அவரின் முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபா, லைலத்துல் கத்ரில் எவர் இரவு லைலத்துல் கத்ரில் எவர் வணங்குகிறாரோ அவருக்கும் நபியவர்கள் சொல்கிறார்கள், ஈமானோடு இஹ்திசாபோடு செய்ய வேண்டும். பிரதானமானது ஏதோ ரமபான் வந்துவிட்டது கடமைகளை செய்வோம் என்றது மட்டும் போதாது, அல்லாஹ் வாக்களித்த ஒவ்வொரு கூலியும் எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு, ஆசையோடு, அவாவோடு, நிறைந்த கொள்ளை விருப்பத்தோடு செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஹதீஸிலே இந்த ஈமானும் இஹ்திசாபும் பல விடயங்களுக்கு வந்திருக்கின்றது. ஜனாசா ஒன்றுக்கு போகிறோமா, மனிதபா ஜனாசத்த முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபா, எவர் ஒரு முஸ்லிமின் ஜனாசா கடமையில் பங்கேற்கிறார், துழுவதில் அடக்குவதில் பங்கேற்கிறார், அதில் ஈமான் இஹ்திசாபோடு செய்கிறார், இது ஒரு ஃபரது கிஃபாயா என்று நம்பியவராக, வாக்களிக்கப்பட்ட கூலி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவராக செய்தால், அடக்கும் வரைக்கும் கலந்து கொண்டால் இரு தீராத்துகள் கிடைக்கும், அடக்குவதில் கலந்து கொள்ளவில்லை, ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு திரும்பிவிட்டால் ஒரு கீராத்து கிடைக்கும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கீராத் என்றால் என்னவென்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், உஹுது மலை அளவு என்றார்கள். ஒரு சாதாரணமான கூலி அல்ல. ஒரு ஜனாசாவுக்கு நாம் செல்கிறோம், தொழுகையிலும் கலந்து கொள்கிறோம், அடக்கத்திலும் கலந்து கொண்டால் உஹுது மலையின் இரு மடங்கு நமக்கு அல்லாஹு தஆலா கூலி தருகிறார். நிபந்தனை இரண்டு, இது ஒரு ஃபர்து கிஃபாயா என்று நம்பிக்கையோடு செய்ய வேண்டும், வாக்களிக்கப்பட்ட கூலி இதற்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு நன்மைகளின் வாயில்களை அகல திறந்து வைத்திருக்கிறான். நற்செயல்களுக்கு விரையுங்கள் என்று வேறு அல்லாஹால நம்மை பார்த்து அழைக்கிறான், அறைகூல் விடுக்கிறான். அதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் ரமபான் மாதமாக இருக்கிறது. செய்கின்ற எல்லா அமல்களையும் இந்த நம்பிக்கையோடு செய்வோம். இந்த ஈமானும் இஹ்திஸாபும் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். நபி அவர்கள் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள், அமர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். நோயற்ற நபி ஏன் அமர்ந்து தொழ வேண்டும்? அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யோசனை. நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரை ஏன் அமர்ந்து தொழுகிறீர்கள்? சொன்னார்கள், கடும் பசி, நிற்க முடியவில்லை. நபி அவர்களுடைய நிலைமை அப்படித்தான் சில பல வேலைகளில். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆத்திரம் அழத் தொடங்கி விட்டார்கள். சொன்னார்கள், லா தபக்கியா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவை அழ வேண்டாம். ஃபின்ன ஷிட்டத்தல் ஹிஸாப் லா துஸீபுல் ஜாயிஅ இஹ்தஸப். ஒரு பசித்திருக்கிறான் மனிதன், உண்ணுவதற்கு அவனுக்கு எதுவும் இல்லை, பசித்திருக்கிறான். இந்த நேரத்தில் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் எனக்கு தர வேண்டிய கூலிகளை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு பசித்திருந்தான் என்றால் உலகத்திலே மறுமையின் கேள்வி கணக்கின் கடுமை அவனுக்கு இருக்க மாட்டாது என்றார்கள். எங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பட்டினி சாவு, பட்டினி சோதனை ஒன்றை தரவில்லை. இலங்கையிலே எவரும் பட்டினி சாவு அடைந்ததாக இல்லை சகோதரர்களே. தப்பித்தவரையிலும் நமது வீட்டிலே எதுவும் இல்லை, பசிக்கு மேல் பசி. அந்த நேரத்திலும் பொறுமை செய்தால் அல்லாஹ் தஆலா வாக்களித்த கூலிகளை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு இஹ்திஸாபோடு செய்தால் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா கூலி தருகிறான்? மறுமையின் கேள்வி அல்லாஹ் தஆலா இறைசாக்கி விடுகிறார். இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே? உங்களுடைய அன்பு தாய்மார்களுக்கும் உங்களுடைய அன்பு மனைவியருக்கும் சகோதரிகளுக்கும் போய் சொல்வதற்கு ஒரு நல்ல செய்தி. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் நடைபெறுவதுதான், அதாவது பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கிற நேரத்திலே பரிபூர்ணம் அடைவதற்கு முன் சில வேலைகளிலே கருவிலே அந்த சிசு போய்விடுவதுண்டு, மிஸ்கரியாகுவது என்று சொல்வோம். அதாவது இடையிலே போய்விடும், ஓரிரு மாதங்களில், மூன்று நான்கு மாதங்களில் போய்விடும். இந்த இடையில் தவறி போகிற குறை மாத குழந்தை என்றும் கூட சொல்வோம். இந்த சிசு, இந்த மிஸ்கரிஜ் ஆகி போகக்கூடிய இந்த இந்த விழுக்கத்தியை பற்றி, இந்த இரட்டை கத்தியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த சிஸ்ஸத், இந்த இரத்தக் கட்டி ஒரு மாதம் இருக்கும், ஒன்றரை மாதம் இருக்கும், மூன்று மாதமா இருக்கும், ஆறு மாதமா இருக்கும், இடையில் போனதுதான் முழுமையற்ற ஒரு பிள்ளை, வெறும் இரத்தக் கட்டிதான், தனது தொப்புள் கொடியை கொண்டு தன் தாயை சூனத்துக்கு இழுத்துக் கொண்டு போகுமா? ஒரு நிபந்தனை, இரத்த சபத்து, அந்த தாய் தனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையின் போது அல்லாஹ் கொடுத்ததை அவள் இடையில் எடுத்துக்கொண்டான், பொறுமையோடு இருப்போம், கவலைப்படக்கூடாது, துன்பம் ஏற்படுத்தி என்னை நான் இந்த துன்பத்தில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்க கூடாது, இந்த துயரத்தில் நான் இருந்து கொண்டிருக்க கூடாது, அல்லாஹ் இதற்கு வாக்களித்த கூலியை தருவான் என்ற இஹ்திஸாப் எண்ணத்தோடு இருப்பார் என்றால், எதிர்பார்ப்போடு அந்த தாய் இருப்பார் என்றால், இந்த சிக்கத்து இடையில் விழுந்து போன அந்த விழுக்கட்டி தனது தொப்புள் கொடியால் தன் தாயை இழுத்துக் கொண்டு சுவனத்துக்கு கொண்டு போகுமா? அருமையானவர்களே, ஒன்றிரண்டு பல கட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். ஆகவே ரமபான் பல வகையான அமல்களை நாம் செய்து கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் தன்னோடு இருந்தவர்களை பார்த்து கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்கும்ல் யௌம ஸாயிமா, உங்களில் எவர் இன்று நோன்பு வைத்திருக்கிறார்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், நான் வைத்திருக்கிறேன். இரண்டாவது கேட்டார்கள், உங்களில் எவர் இன்று ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டவர்? சொன்னார்கள், அதே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பிறகு கேட்டார்கள், உங்களில் எவர் ஒரு மிஸ்கீனுக்கு இன்று உணவு கொடுத்தவர்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரலே வருகிறது, அன நான் செய்தேன். நான்காவதாக கேட்டார்கள், உங்களில் எவர் ஒரு நோயாளியை குசலம் விசாரித்தது? அதே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரல், நான் செய்தேன். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மஜ்தமஅன ஃபிம்ரின் இல்லா தஹலல் ஜன்னா, இந்த நான்கும் ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேர்ந்தால் அவன் சுவர்க்கம் செல்வான் என்றார்கள். ஒரே நாளில் நடைபெற வேண்டும். ஒரு நோயாளியை சுகம் விசாரிப்பது, ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பது, ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வது, அன்றைய தினம் நோன்பு வைப்பது. சகோதரர்களே, எளிதாக செய்யக்கூடிய ஒரு காலம் தான் ரமபான் காலம். எனக்கு எப்படியோ ரமபானில் சில ஜனாசாக்கள் அகப்படும். நாம் ரமபானில் ஒவ்வொரு நாளும் நோன்பிலே இருப்போம். நோயாளிகளுக்கா குறை, ஆஸ்பத்திரிக்கு போனாலே அந்த அமல் நடைபெற்றுவிடும். ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பதா பெரிய சங்கடம். சகோதரர்களே, இதனை ரமபானில் செய்து கொள்வது மிகவும் இறைத்து. ஆகவே இந்த நான்கு அமல்களையும் ஒரே நாளில் பல தடவைகள் செய்து கொள்வதற்கு ரமபானில் அல்லாஹாலா வாய்ப்பை தந்திருக்கிறான். முனைவுமா இன்ஷா அல்லாஹ். நல்ல அமல்களுக்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. குர்ஆன் ஓதுவது போலவே குர்ஆனை ஓதுவதை கேட்பதும் ஒரு முக்கியமான நல்ல அமல். மறந்து விடாதீர்கள், ஹிஸ்பு மஜ்லிஸை பற்றி சொன்னாமே, ஒருவர் ஓதுவார், மற்றவர் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹாலா கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் நன்மை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஓதியது போலவே அடுத்தவர் ஓதுவதையும் செவிதாழ்த்தி கேட்பவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஓதுங்கள், சூரத்து நிசாயை அவர்கள் ஓதினார்கள். ஒரு கட்டம் வரைக்கும் அவர்கள் ஓதினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்களை பார்க்கிறார்கள், தாரை தாரையாக கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹு அமரனி அன் அக்ரா அலைக லம் யகுலில் லதீன கஃபரு. சூரத்தில் பையனாக இருக்கிறதே, லம் யகுலில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், இதனை அல்லாஹ் உங்களுக்கு நான் ஓதி காட்டும்படி என்னை பணித்திருக்கிறான். அவர்களுக்குத்தான் இறங்குகிற சூரா, அதனை அடுத்தவர்களிடத்திலே ஓதி காட்டும்படி அல்லாஹுவின் கட்டளை. பிறகு நான் என்ன, நீங்கள் என்ன? அவர்கள் கேட்டார்கள், சம்மானி என் பெயர் குறித்து சொன்னானா? என்ன விளக்கம் தெரியுமா? எவரோ ஒருவருக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்ன போது நீங்கள் என்னை தெரிவு செய்து ஓதி காட்ட வந்தீர்களா? இல்லை, உங்கள் பெயரை அல்லாஹாலா சொல்லியே சொன்னான். அவர்கள் அழுதார்கள் என்று வந்திருக்கிறது சஹீஹுல் புகாரியிலே. அன்பர்களே, பிரியமானவர்களே, இப்படி குர்ஆனை ஓதுவதை கேட்பதும் ஒரு இபாதத். ரமபான் காலத்தில் தராவீஹுக்கு வந்தால் நிறைய நிறைய குர்ஆன் ஓதுவதை கேட்கலாம். ஹிஸ்பு மஜ்லிஸில் அமர்ந்தால் நிறைய நிறைய குர்ஆன் ஓதுவதை கேட்கலாம். நிறைய நன்மை இருக்கிறது சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமையாக சரியாக ஓதுபவர்களை காது தாழ்த்தி கேட்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அவர்களும் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவும் இரவு நேரத்திலே பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டை தாண்டுகிறார்கள், குர்ஆன் ஓதும் குரல் கேட்கிறது. அழகான குர்ஆன், ரம்மியமான குரல், குர்ஆன் ஓதுகிற குரல். அந்த இடத்திலே நிற்கிறார்கள் நபி தம்பதியினர். நின்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, இனி குரலுக்கு சொந்தக்காரர் அபு மூத்தல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்ததை நபி அவர்களும் அவர்களின் மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இது போல பல சந்தர்ப்பங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது இறக்கப்பட்ட, தான் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கிற குர்ஆனை அடுத்தவர் தன்னிடம் கற்றுக்கொண்டவர்கள் ஓதுவதை கேட்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் செவிமடுத்து. ஆகவே குர்ஆன் ஓதுவதை நாம் கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இதுக்கு ஒரு அழகான சம்பவம் தான், ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், நான் ஒரு வருடத்திலிருந்து வந்திருக்கிறேன். அவர் தனது மனனத்திலிருந்து மக்களுக்கு குர்ஆனை எழுதுவதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். மனனத்திலிருந்து சொல்லுகிறார், மக்கள் குர்ஆனை எழுதிக் கொள்கிறார்கள். இன்று போல அச்சு போடப்பட்ட ஒரு காலம் அல்ல குர்ஆன். ஒரு வருடம் இருந்து பார்த்து எழுதிக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு நிலை, மனனத்திலிருந்து சொல்வது ஆபத்து. ஏனென்றால் மனனம் சரியாக இருக்கும் எல்லா நேரங்களிலும் என்று நம்ப முடியாது. எப்படியான ஒரு ஹாஃபிளுக்கும் தப்பு வரலாம். எனவே அந்த மனிதர் இதனை சொன்ன போது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திடுக்கம் வந்தது, கோபப்பட்டார்கள். நீர் சொல்வதை யோசித்து சொல்லும் என்றார்கள். சொன்னார்கள், உங்களிடத்திலே உண்மையை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். யார் அது அந்த வேலையை செய்வது? மரணமாக சொல்ல சொல்ல அடுத்தவர்கள் எழுதி துறவி பண்ணிக் கொள்வதற்கு யார் அந்த மனிதர்? சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. கோபப்பட்ட கலீஃபா அமைதி அடைந்தார்கள். சொன்னார்கள், மா அஅலமு அஹதன் அஹக்க பிதாலிக மின். இந்த வேலையை செய்வதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை விட அருகதையான ஒருவரை நான் அறியேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நான் உமக்கு சொல்லித்தரட்டுமா யார் என்று? அவர் எவ்வளவு ஹாஃபிள் தெரியுமா குர்ஆனில்? குர்ஆனில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர், சரியாக ஓதுபவர், எப்படியானவர் தெரியுமா? ஒரு தடவை நானும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூவருமாக நபி அவர்களின் ஒரு தேவை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இரவு நேரத்திலே சமாச்சாரம் முடிந்து விட்டது. நமது அளவலாவலை முடித்துவிட்டு மூவருமாக வெளியே வந்தோம். நபி அவர்கள் எனக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே நடந்து வருகிறார்கள். இதான் ஒழுக்கம் பாருங்கள். பெரியவர்கள் நடந்து போகும் போது சிறியவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருந்தால் அவரை நடுவில் விட்டு போக வேண்டும். தலைவரை நடுவில் விட்டு மற்றவர்கள் போக வேண்டும். தந்தையை நடுவில் விட்டு பிள்ளைகள் செல்ல வேண்டும். ரபி அவர்கள் எனக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே நடந்து வருகிறார்கள். மஸ்ஜிதுக்கு போனோம். அங்கே ஒருவர் தொழுவது கொண்டிருக்கிறார், ஓதிக்கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு சேர்ந்து அவர் ஓதுவதை கேட்பதற்கு நின்று கொண்டார்கள். இதுதான் முக்கியம் சகோதரர்களே. நபி அவர்கள் ஓதுவதை கேட்பவர்களாக இருந்தார் என்று நமக்கு ஓதுவதற்கு நேரம் கிடையாது. திருத்தமாக அழகாக ஓதுபவரை கேட்பதற்கும் நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. அந்த நபி ஒரு மனிதர் இரவு நேரத்திலே மஸ்ஜிதிலே நின்று தொழுது கொண்டிருப்பவர் ஓதுவதையும் காது தாழ்த்தி கேட்கிறார்கள். நபி அவர்களிடத்திலே நான் சொன்னேன், நேரம் பிந்தி விட்டது அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சற்று கையால் தடுக்கிவிட்டு குத்திவிட்டு சத்தம் போடாதீர் என்று எனக்கு சொல்லிவிட்டார். அவ்வளவு அவதானமாக கேட்கிறார்கள், அவ்வளவு காது தாழ்த்தி கேட்கிறார்கள். பிறகு அந்த மனிதர் ருகூ செய்கிறார், சுஜூத் செய்கிறார். இறுதியில் துஆவிலும் இஸ்திக்ஃபாரிலும் ஈடுபட்டு விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், சல்சோத்தா கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு கிடைக்கும், கொடுக்கப்படும் என்கிறார்கள். பிறகு சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யக்ரா அல் குர்ஆன ரத்பன் கமா உன்ஸில் ஃல்யக்ரா கிராஅத் இப்னி உம்மி அப்த், எவர் குர்ஆன் இறக்கப்பட்டது போலவே ஓதப்படுவது அவருக்கு சந்தோஷமாக இருக்குமோ, ஜிப்ரீல் எனக்கு குர்ஆனை இறக்குவது போல எந்த அச்சரத்திலும் உச்சரிப்பிலும் அணுவளவும் பிசகுதல் வந்து விடாமல், பிழை ஏற்பட்டு விடாமல், மிகச் சரியாக அச்சொட்டாக கனகச்சிதமாக ஜிப்ரீல் இறக்கி ஓதி காட்டுவது போல் சரியாக ஓதுவது, ஓதக் கேட்பது, சரியாக ஓதுவது, ஓதக் கேட்பது எவருக்கு சந்தோஷமாக இருக்குமோ அவர் உம்மு அபுதின் மகன் ஓதுவது போல் ஓதவும் என்றார்கள். உம்மு அபுத் என்பது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் தாயாரின் புனை பெயர். உம்மு அபுதின் மகன் என்பது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை குறிக்கும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அப்பொழுதுதான் நானும் என் தோழர் அபூபக்கரும் புரிந்து கொண்டோம், நபி அவர்கள் ஓத கேட்டுக் கொண்டிருக்கும் அந்த மனிதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று. சகோதரர்களே, எந்த மனிதனுக்கும் உலகத்திலே நபி அவர்கள் கொடுக்காத ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உம்மத்துக்கு ஊட்டுகிறார்கள். நீங்கள் சரியாக ஜிப்ரீல் எனக்கு ஓதி காட்டியது போல் குர்ஆன் ஓதுவதை செவிமடுத்து படித்துக் கொள்ள வேண்டுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதிடம் இருந்து படித்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் காது தாழ்த்தி கேட்பவர்களாக இருந்தார்கள். எனவே ரமபான் காலத்தில் நீண்ட நேர தொழுகைகளில் நின்று குர்ஆன் ஓத கேட்பது நாம் நமக்கு செய்து கொள்கிற நல்ல ஒரு அமலாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே பல விஷயங்களை படித்தோம். சுருக்கமாக சொல்வதாயின், ரமபான் அது அமல்களுக்குரிய காலம், ரமபான் பயிற்சிகளுக்குரிய காலம், ரமபான் நற்கிரியைகளுக்குரிய காலம். அது இல்மு படிப்பதற்கு, வகுப்புகள் நடத்துவதற்கு, பாடங்கள் போதிப்பதற்கு, பயிற்சி பட்டறைகள் நடத்துவதற்கு, கருத்தரங்கள் ஏற்பாடு செய்வதற்குரிய ஒரு காலம் அல்ல. அதற்குத்தான் 11 மாதங்கள் இருக்கின்றன. இந்த காலத்தில் நாம் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நம்மை தூய்மைப்படுத்தி பாவ கரைகளிலிருந்து நம்மை துப்புரவு செய்து அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக் கொள்வதற்கு உரிய காலமாக பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ரமபான் காலத்தில் அது மூலம் எதிர்பார்க்கப்படக்கூடிய நல் அமல்கள் கொண்டு நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு தௌஃபிக் தருவானாக. நாம் அதில் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அவனுக்காக செய்யப்படக்கூடிய நல்ல அமல்களாக ஏற்றருள்வானாக. நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலையும் சிறிதோ பெரியோ நம்பிக்கையோடும் வாக்களிக்கப்பட்ட கூலி கிடைக்க வேண்டும் என்ற வேணவாவோடும் செய்வதற்கு அல்லாஹ்வுத்தால நமக்கு தௌஃபிக் தருவானாக. எதிர்வரக்கூடிய ரமபானை நாம் அடைந்து கொள்வதற்கும் பெரியவர்கள், அருமை நபி அவர்கள், ஏனைய தோழர்கள், அவர்களின் தோழர்கள், ஏனைய பெரியவர்கள் எப்படி கழித்தார்களோ அதுபோன்ற இந்த ரமபானை கழிப்பதற்கு அல்லாஹ்வுத்தால நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நமது பாவங்களை மன்னித்து தூய்மையானவர்களாக அல்லாஹ்வுத்தால ஆக்கி அருள்வானாக. சுவர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்து கொள்வானாக. நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இந்த மாதத்திலே நம் எல்லோரையும் நரகத்திலிருந்து விடுதலை சென்றருள்வானாக. ரமபான் காலத்திலே நாம் எப்படி உருப்படியாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டுமோ அதனை நன்கறிந்தவன் அல்லாஹ்வுத்தாலாவாக இருக்கிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா நமக்கு தந்து உருப்படியானவர்களாக நம்மை அல்லாஹ்வுத்தாலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.